ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 101 பாடல் முதல் 112 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
உருமட வரலாறு. இந்த நூலை எப்படி அருளினார்? வந்த மடம் ஏழும் மண்ணும் சன்மார்க்கத்தின் தன்மார்க்கமாகிய ஞான மார்க்கம். சன்மார்க்கம்னு சொன்னா எல்லாம் வள்ளலூர் நினைச்சிட்டு இருக்காங்க. வள்ளலாருடைய மார்க்கம் சன்மார்க்கம்னு இன்னைக்கு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சன்மார்க்கம் என்பது ஞான மார்க்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். காத மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம் ஆக மார்க்கங்கள் 4. சன்மார்க்கங்கிறது ஞான மார்க்கம். மாணிக்க வாசகருடைய நெறி இந்த ஞான மார்க்கத்தை கொடுக்க வந்த அல்லது உணர்த்த வந்த மடங்கள் 7. அந்த மடம்னா அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புங்கிறது வேற. ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய, ஞானம் திகழக்கூடிய இடங்கள், ஞானத்தை விளக்கக்கூடிய இடங்கள் 7 ஞான மார்க்கத்தில் வந்த மடங்கள் உண்டு. அதிலே தந்திரம் 9 சார்பு 3000 சுந்தர ஆகம சொல்மொழிந்தானே. திருமூலராகிய திருமூலர் சொல்ற அவரே தன்னுடைய வார்த்தையில சொல்ற இந்த 7 மடங்களில் ஒரு மடமாகிய முன்னால் தோன்றிய திருமூலர் மரபில் வந்த திருமூலர் மடம். அதிலே தந்திரம் 9 வகையான தந்திரங்களாக 3000 பாடல்கள் சுந்தர ஆகம சொல். சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். ஆகமம்னா பதி பசு பாச உண்மைகளை விளக்க வந்த ஒரு லாஜிக் நூல். சொல் மொழி பாருங்க, சுந்தர ஆகம சொல் மொழிந்தானே. இப்படி 3000 பாடல்களை திருமூலர் 9 தந்திரங்களாக வகுத்து அருளியுள்ளார். இல்லை 7 திருமடங்கள் யார் யார் ஒரு கேட்கணும் இல்லையா? 7 பேர் யார் யார்? எல்லாமே ஞானிகளாக இருப்பாங்க. பட்டியல் போறார் பாருங்க. அதை கையில் புத்தகம் இல்லாதவங்க புத்தகத்தை பாருங்க, ஏன்னா அதில் சில உங்களை அப்புறம் பதியும். அந்த காலத்தில் விஷுவல் எஜுகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, கண்ணால் பார்த்து அது ஒரு பதிவு. இப்போ ஏன் நினைவு வந்து இப்போ படிக்கின்ற பழக்கம் வந்து சில பேர் குறைஞ்சி போகுது. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா, மூளையில் வந்து படித்ததை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னா படித்ததை கருத்தில் ஏற்றணும் இல்லையா. அது இன்றைய கால இளைஞர்களுக்கு குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க, பார்த்து 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 இந்த டேப்லெட் ஒன்று வச்சுட்டாங்க கையில், ஸ்லேட்டு மாதிரி வச்சுட்டாங்க டேப்லெட் வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்து 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 மூளை பழகிறதுனால மூளையில் வந்து ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய தன்மை குறையுது. இந்த இன்னும் எதிர்காலம் எப்படின்னு தெரியல. சின்ன குழந்தைகள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு. அதனால் என்னதான் இருந்தாலும் பார்த்து அதில் வந்து பதிவு செய்து அதில் மூளையில் பதிவு செய்கிறது தான் நிற்குமே அன்றி வெறும் இந்த டேப்லெட்டில் பார்த்து படிக்கிறது அவ்வளோ நல்லதல்ல. பார்க்க படிக்கிறோம், இதை என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணணும், மூளையில் ரிஜிஸ்டர் பண்ணணும். கலந்தருள் காலங்கர் தம்பால் அகோரர் நலந்தரு மாளிகை தேவர் நாதாந்தர் புலங்கல் பரமானந்தர் போக தேவர் இளந்திகள் மூலர் நிராமயத்தோரை. எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 பேர் வந்திருக்காங்க பாருங்க. காலங்கிநாதர் உடம்பையே வந்து நெருப்பாக்கணும், கால் அங்கி, கால்னா காத்து, அது ஆகாயத்தில் பறக்கக்கூடியவர் காலங்கிநாதர். அகோரர் நலந்தரு மாளிகை தேவர், திருமாளிகை தேவர் அவர்தான் கடவுள்கிட்ட போய் 4 கை கேட்டு 2 கை கேட்டு எக்ஸ்ட்ரா வாங்கினார். 4 கை வரும். திருமுறை ஆசிரியர்கள் மொத்தம் 27 பேர். 27 பேர் பேரில் திருமாளிகை தேவர் 9 திருமுறை பாடியிருக்க. அது இறைவனுக்கு பூஜை பண்ணும்போது ரெண்டு கை பத்தாதுன்னு சொல்லிவிட்டு நாலு ரெண்டு கை எக்ஸ்ட்ரா கேட்டு நாலு கையில் இருப்பார். அவர் யோகி, மனிதர்களையே பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சார். மனிதர்களை பார்க்கக்கூடாதுன்னு மாளிகையிலே வாழ்ந்தார். மாளிகைன்னா இப்போ இன்றைய காலகட்டத்தில் அப்டார் மாடி, ஒரு மாடி கட்டி மாடியிலேயே லைப்ரரி, மாடியிலே புத்தகம், மாடியிலே தூக்கம், மாடியிலே எழுத்து, மாடியிலே சிந்தனை, மாடியை விட்டு கீழே இறங்கிறது இல்லை. திருமாளிகை தேவர் காலங்கர் அகோரர் மாளிகை தேவர் நாதாந்தர் அப்புறம் பரமானந்தர் போத தேவர் திருமூலர், இப்படி இந்த ஏழு பேர் வந்து சித்தர்கள். இதில் இந்த ஏழு பேரும் வந்து நாதர்கள், மொத்தம் வந்து ஒன்பது நாதர்கள் இருப்பாங்க. நாதர்கள்னா சித்தர்களுக்கு தலைவர்கள், நாதர்கள் நவநாதர்னு பேர். இதில் பாருங்க, காலங்கி நாதர்னு சொல்லணும், திருமூல நாதர்னு சொல்லணும், கருவூர் சித்தர் தான், பாம்பாட்டி சித்தர், பத்திரகிரியார் சித்தர் இல்லைங்களா, சித்தர்கள் வேற. சித்தர்களுக்கெல்லாம் தலைவர்கள் நாதர்கள், நவநாதர்கள் உண்டு. இந்த ஏழு பேரும் நாதர்கள் லிஸ்ட்ல வந்துடுறாங்க. மும்மூர்த்திகளுடைய முறைமை, இறைவனுடைய பெருமையை உணர முடியாது. எப்படின்னா, அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் காலமும் நாளும் உணர்வின், நான்கு அளவுகள் கொடுக்கும். ஒரு அளவுகள் அப்படின்னா எந்த வகையில் இறைவன் உயர்ந்தவன், கேள்வி கேட்கலாம் இல்லையா, ஏதாவது ஒரு அளவு கூட வேணும் இல்லையா, இளமை. அதுதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதருக்கு அரியவன் கேட்கிறார். அரியானை அந்த சிந்தையானை அறிந்து கொள்ள முடியாதன்னு இல்லையே. அளவில் இளமை, ஒரு இளமைன்னா எப்படி இருக்கா, சிவபெருமான் எப்பொழுதும் இளமை உடையவன். அளவில் இளமையும் அந்தமும் ஈரும், முடிவு ஈறு அழகு காலம், இந்த நான்கையும் உணர்ந்தால் தளர்விலன் சங்கரன். இந்த நாலு அளவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இறைவன் எப்பொழுதும் இளமையானவன். அடுத்தது அந்தம்னா பொதுவாக முடிவுன்னு அர்த்தம். உலக தோற்றத்துக்கும் உலக முடிவுக்கும் இறைவனே காரணமாக, சிவபெருமான் ஒருவனே காரணமாக இருக்கிறான். அளவில் பெருமை அறியிருக்காமை யார் சொல், தலைவிலன் சங்கரன் தன்னடியார் சொல் அளவில் பெருமை அறியற்காமே, யாராலையுமே அறிந்து கொள்ள முடியாது. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூவரும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒன்று கேட்டுங்க, சைவ சித்தாந்தத்தை முறையாக படித்தவர்களுக்கு சொல்லுவது கொஞ்சம் புரியும், புதிதாக திருமந்திரம் கேட்கிறவங்களுக்கு போக போக புரியும். சிவபெருமான் ஒருவரே ஐவராக நின்று ஐந்தொழில் செய்கிறான் இல்லையா, அது படைக்கும் போது பிரம்மா, காக்கும் போது திருமால், ஒடுக்கும் போது ருத்ரன், மறைக்கும் போது மகேஸ்வரன், அருளும் போது சதாசிவனாக சிவபெருமான் ஒருவரே ஐவராக இருந்து உலகத்தை நடத்துகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதில் இந்த மூவர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மூவர் ஆதி பிராணும் அணிமணி வண்ணனும் ஆதி கமலத்தளர் மிசையானும் சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றனார் வேதித்து உலகம் பிணங்குகின்றார்களே. இதில் இந்த அடிமுடி தேடியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பிரம்மாவும் விஷ்ணுவும் அவர்கள் வேறு, அது ஒரு குறம் இருக்கட்டும். நாம் இதில் எப்படி படிக்கணும்னா, ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணும். நாம் அந்த பிரம்மா விஷ்ணுக்கள் தேவர்களுடைய வரிசையில் வந்துடுவாங்க. அடிமுடி தேடியவர்கள் தேவர்கள் லிஸ்டில் வந்துடுறாங்க. நாம் அவங்கள பற்றி நான் பேசலை, இப்போதைக்கே அவங்கள நான் பேசலை. இந்த ஒருவரே ஐவராக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவர்கள் சிவபெருமானுடைய ஆணைக்கு உட்பட்ட சிவபெருமானை பொசஸ் செய்து, பொசஸ் ஆங்கிலத்தில் சிவபெருமானே பெண்மாக வந்து அதிட்டித்து, அதிட்டித்துங்கிற வார்த்தை கொஞ்சம் நல்ல வார்த்தை சைவத்தில். இப்படி இவர்கள் ஒருவராகவே, ஐவரும் ஒருவராகவே இருக்கிறார்கள். இவர்களுக்குள் ஒரு தொடர்பு உண்டு. சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றனார், மூவருக்கும் தொடர்பு உண்டு. இதை தெரியாம என்ன செய்யறாங்க, உலகத்தில் பல பேர் இன்றைக்கு வைணவம் பெரியதா, சைவம் பெரியதா, அந்த தெய்வம் பெரியதா, இந்த தெய்வம் பெரியதான்னு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அந்த சமய பேதங்கள், தெய்வ பேதங்கள் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி மக்களை சொல்றாங்க. அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வம் ஒன்றென்று இரு, தெய்வம் உண்டென்று இரு. நமக்கு அந்த எல்லையில பார்த்துட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய இன்டெப்த் வந்து நம்ம மேலே பார்த்துக்கலாம். உலகத்திற்கு தோற்ற காரணம், உலக தோற்றத்துக்கு சிவபெருமான் ஒருவனே மூல காரணம், பெருந்தெய்வம். அந்த தெய்வம் பெரிதா, இந்த தெய்வம் பெரிதா என்று வாதிட்டு கொண்டு அவர்கள் வாதாடுபவர்கள் எல்லாம் உண்மையான அறிவு பெற்றவர் அல்லர். தூசு பிடித்தவர் தூர் அறிந்தார்களேன்ட்டார். அவங்களாம் தூசு பிடிச்சவங்கிற, நாமெல்லாம் தூசுன்னா அழுக்குங்கிறோம்ல, சரி அவங்கன்னு பழுக்கலன்னு அர்த்தம். ஈசன் இருக்கும் இருவினைக்கப்புறம் ஏது நல்வினை தீவினை அவனுக்கு, இறைவனுக்கு உண்டா, இன்ப துன்பம் உண்டா, பற்றுப்பாசம் உண்டா, ஏதாவது உண்டா, இன்னும் இறைவனை பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து உருவம் அரு உருவம் அருவம் கடந்த சச்சிதானந்த நிலையில் இருக்கிறாங்க. அவங்க ஒரே கடவுள், அந்த ஒரே கடவுளாக இருக்கக்கூடிய சிவம் வந்து பெருந்தெய்வம்னு சொல்றது. அந்த காலத்தில் இலக்கியத்தில் தேவுன்னு வரும். இதோட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப முதற்றே உலகுங்கும் போது முதல் பிளஸ் தே பிளஸ் உலகு. தேன்னா தெய்வம், பெருந்தெய்வத்தை குறிக்கக்கூடிய சொல். அந்த காலத்துல இலக்கியம் படித்தவங்களுக்கு தெரியும், தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும், முதல் பிளஸ் தே பிளஸ் உலகு, முதல் தெய்வமாகிய பெருந்தெய்வமாகிய சிவபெருமான் சொல்றாங்க. ஈசன் அது இது என்பார் நினைப்பிலா, பெருந்தெய்வமானது சிவபெருமான ஒருவரே. அந்த இறைவன் முழுமுதற் கடவுளாக உலகம் எங்கும் பரவி வியாபித்து இருக்கக்கூடிய, உலக தோற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரே கடவுளாக இருக்கக்கூடியவன் பெருந்தெய்வமாகிய சிவபெருமான். பாருங்க, மூவராகவும் ஐவராகவும் நவம் தரும் பேதமாகவும் இறைவன் ஒருவனே இருக்கிறான். இப்ப மூவர்னு சொல்றோம், முத்தொழில் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல். இந்த படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் அப்படிங்கிற மூணு தொழிலுமே உலகத்துக்கு உடையது, உடலுக்கு உடையது, ஜடத்துக்கு உடையது இல்லையா. படைத்தல் காத்தல் கொடுக்குது, அதுக்காக மூவரை வைக்கிறோம். இப்போ உடம்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு ஜடம், அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி. அப்போ உலகம் அந்த உடல் என்பது தோற்றம் உண்டு, இருப்பு உண்டு, ஒடுக்கம் உண்டு, இது ஜடம். அதுக்கு மூணு பேர், சிவபெருமான் ஒருவரே படைத்தல், சிவபெருமான் ஒருவரே காத்தல், சிவபெருமான் ஒருவரே கொடுக்குதல். அந்த நிலையில் படைத்தலாக காத்தலாக ஒடுக்குபவராக சிவன் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் இருக்கிறான். இது மூவர். ஐவர்னு அடுத்த வார்த்தை வருது. இப்போ மூவரா ஐவரா கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ ஐவ சித்தாந்தமும் சேர்ந்து சொல்றேன். ஐவர் அப்படின்னு நம்ம அடுத்த வார்த்தை வருது. இப்போ வெறும் உடம்புனால எந்தாவது பயன் உண்டா, உடம்போட சேர்ந்தது எது, உயிர் இருந்தால் தான் உடம்புக்கு மரியாதை, இல்லைன்னா உடம்புக்கு மரியாதை இல்லை, பேரே மாறி போயிடும், எல்லாருக்கும் ஒரே பேர் தான். அப்போ உயிர் முக்கியம் இல்லையா. இப்போ திருமந்திரம் கேட்குறீங்கன்னா உடம்பு கேட்குதா உயிர் கேட்குதா, உயிர் தான் கேட்குது, உடம்பு கேட்கல. இப்போ டீ சாப்பிட போறீங்கன்னா டீ சாப்பிட்றது யாரு, உடம்பா உயிரா, அங்கேயும் உயிர் தான். அனுபவம் என்பது உயிருக்கு தான், உடல் வந்து ஒரு கருவி. உயிரை அனுபவிப்பதற்கு உள்ள கருவிகள், டூல்ஸ். இப்போ உயிருக்கு ரெண்டு வேலை இறைவன் செய்கிற உதவி, ஒன்று மறைத்தல், இன்னொன்று அறுபது. சில நேரங்களில் மறைத்தல் தொழில் உயிருக்கு தேவைப்படுது. இப்போ மறைத்தல் தொழில் இறைவன் செய்யலைன்னு நமக்கு அனுபவம் கிடைக்காது, பக்குவம் வராது. ஆனால் பாசமாக பற்று அறுத்து பாரித்தல், பாரிக்கும் ஆரியனே, பாரிக்கும் பாரித்தல், பாரித்தல்னா வளர்த்தல், வளர்த்தெடுத்த பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதம் பாத திறம்பாடி பாடையலோட ரொம்பவே சொல்றோமா இல்லையா, அவ பேதித்து வளர்த்தெடுத்தனா பக்குவப்படுத்துகின்ற நிலையில் சிவபெருமான் அந்த உயிருக்கு மறைத்தல் தொழிலை செய்கிறான். ஒரு நேரத்தில் பக்குவமெல்லாம் முடிந்து உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணரக்கூடிய பக்குவம் கிடைத்தவுடன் அதே இறைவன், உள்ளே இருந்து உணர்த்திய இறைவன் குருநாதராக வந்து அவை அருளுகின்ற நிலையில் அருளுதல் தொழிலை உயிருக்காக செய்கிறான். இப்போ மூவர் பிளஸ் ரெண்டு ஐவர், உடலுக்கு மூவர், உயிருக்கு இருவர். அப்ப மூவராக இருந்தாலும் சிவபெருமான், ஐவராக இருந்தாலும் சிவபெருமான். சிவன் முதல் மூவரோடு ஐவர். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா சொல்லிட்டு இருக்கேன். இது உள்ள நுழைஞ்சு சொன்னோம்னா, விரிவா சொன்னோம்னா ஒடியே போயிடுவீங்க நீங்க. அவை முதல் ஆறு இரண்டு ஒன்றோடு ஒன்றாகும். இது நிலைகளை நிறைய இருக்கு இதுல. அவை முதல் விந்துவும் நாதமும் உவங்க சவை முதல் சங்கரன் தன் பெயர் தாமே. நவம் தரும் வேதங்களாகவும் இறைவன் இருக்கிறான். நவம் தரும் வேதம், நவம் தரும் வேதம். இப்போ இன்னைக்கு நம்ம சிவராத்திரி, எத்தனை ராத்திரி சிவராத்திரிக்கு? ஒரே ராத்திரி சிவராத்திரி. நவராத்திரி அதுக்கே சக்தி மட்டும் ஒம்பது. நவராத்திரியும் சைவ விழா தான். நவராத்திரியில் அங்கே ஒன்பது சக்திகளுக்கு நம்ம ஒன்பது சக்திகளாக சக்திகளை பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒன்பது சக்திகளையும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்தா சிவபெருமானுடைய சக்திகளாக தெரியும். இப்போ நவம் தரும் பேதம், இப்போ நான் இந்த ஒன்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். உருவம் நாலு, அரு உருவம் ஒன்று, அருவம் நாலு. எழுதி வச்சுங்க, அது பின்னாடி அதை சொல்கிறேன். இப்போ சச்சிதானந்த நிலைங்கிறது கடவுள் நிலை, மேலேந்து வர்றவங்க, மேலேந்து சிவம் சக்தி நாதம் விந்து, இது நான்கும் அருவ நிலைகள். இந்த சிவத்துக்கும் நாதத்துக்கும் கொஞ்சம் ஒரு நூல் வேறுபாடு உண்டு. ஒரு நிலையில் பொதுவாக நாம் வந்து இப்போ நாதம் கடந்த நிலை சிவம்னு சொல்கிறோம். அதான் நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க, அப்போ நாத தத்துவத்தை கடந்த இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிவம் நாதம் ஒரு நூல் அளவு இருக்கு, கொஞ்சோண்டு வர வேறுபாடு உண்டு ஒரு நிலையில். அது இப்போ சொன்னால் அது புரியாது. அது 36 தத்துவ விளக்கம் சொல்லும் பொழுது, சிவ தத்துவம் பேசும்போது அதை நான் சொல்லுவேன். சிவம் சக்தி நாதம் விந்து. சக்திங்கிறது சிவத்துக்கு சக்தி வரும், நாதத்துக்கு விந்து வரும். அப்ப சிவம் சக்தி நாதம் விந்து. நாதம்னா ஒளி, விந்துன்னா ஒளி. ஒளியும் ஒளிங்கிறோம் இல்லையா, லைட் அண்ட் சவுண்ட். இது நாளையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நான்கு அருவம். இந்த சதாசிவம் அப்படிங்கிறது தத்துவத்தில் சிவலிங்கத்தை குறிக்கும், சிவலிங்க தத்துவம் சொல்கிறோம்ல. ஆனால் இந்த சதாசிவத்தை வந்து சிவலிங்கமாக இருக்கிறதுனால சிவபெருமான் அருளல் தொழில் செய்கிறார்னு நம்ம சிவலிங்கத்திட்ட சொல்லணும். அளவு தினந்தோறும் ஒரு சிவன் கோயிலுக்காவது சென்று நாம் வழிபட்டால் நம்முடைய பிராரத்த வினை குறையும். வினைகள் நீக்கம் வந்து நமக்கு வந்து சிவலிங்க வழிபாடு தேவை. சிவம், சக்தி, நாதம், விந்து, நாளாச்சுங்களா? சதாசிவங்கிறது அடுத்த நிலை, அரு உரு நிலை இல்லைங்களா? சிவலிங்கிறது அருவம் உருவம் கடன் கலந்து அரு உருவ நிலை, அது சதாசிவம் நிலை தத்துவத்தில் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது உருவம் நாலு, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், நாலாச்சுங்களா? இது நாலுக்கும் உருவம் உண்டு. அப்போ உருவ நிலைகள் நான்கு, அரு உருவ நிலை ஒன்று, அருவ நிலை நாலு, ஆக மொத்தம் ஒன்பது வரும். இதை வந்து சிவஞான சித்தியாரில் நவம் தரும் பேதம்னு சொல்றது. இந்த ஒன்பதுக்கும் ஒன்பது சக்திகளாக நாம் எடுத்து பார்த்தோம்னா நவராத்திரி வந்துடும். இப்படி நம்ம பிரித்து பார்த்தாலும் இறைவன் ஒருவனே. சரி, பயனறிந்து அவ்வழி என்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் இல்லை. இந்த ஆண் சைவம் படிக்கும் பொழுது ஒரு குறுகிய மனப்பான்மையோடு படிக்கக்கூடாது, பரந்த மனப்பான்மையோடு படிக்கணும். கடவுள் ஒருவர் அப்படின்னு தான் படிக்கணும் ஒழிய அவர் உயர்வு இவர் தாழ்வு அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதனாலதான் தெய்வம் இகழில் அவையார் சொன்னது, அதான் அந்த தெய்வம் உயர்வு, இந்த தெய்வம் உயர்வு, அவங்க இந்த மதம் உயர்ந்தது, அந்த தத்துவம் பெருசு, இந்த தத்துவம் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த யார் உண்மையான சைவர் யாருன்னா, பிற சமயங்களை யார் ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் உண்மையான சைவர். இல்லை சைவத்தில் வந்து ஜாதி மதம் மொழி இனம்லாம் கிடையாது. அயனோடு மால் நமக்கு அந்நியமில்லை. நல்ல அழகாக சொல்ல திருமந்திரத்தில் இப்போ திருமால் பிரம்மா, அதனால நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதிக்கும் உண்டு, லட்சுமிக்கும் உண்டு. முன்னோர்களெல்லாம் நம்ம அழகாக தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அயனோடு மால் நமக்கு அந்நியம் இல்லை, நயனங்கள் மூன்றுடை நந்திதம் நந்தி தமராம் வைரம் பெறுவீர் அவ்வானவராலே. இவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தோம்னா இவர்களும் ஒரு வகையில் அடியார்களாக வருவார்கள். திருவீதி மேலில் கண்ணன் வந்து சிவபெருமானை பூஜித்தார், அப்போ சிவபெருமானுடைய அடியார். அப்போ கண்ணன் யார்கிட்ட சிவபூஜை தீட்சை வாங்கினார்? உபமன்ய முனிவர்கிட்ட கண்ணன் வந்து சிவதீட்சை வாங்கியிருக்கார். உபமன்ய முனிவர்கிட்ட வந்து உபதேசம் வாங்கினது சிவகீதைன்னு பேர். இப்படி பிரம்மாவும் கண்ணனும் சிவனடியார்கள். அதனால் நம்ம வந்து யாரையுமே நம்ம வந்து புறமாக சிந்திக்கக்கூடாது. அதே மாதிரி ஓலக்கம் சூழ்ந்த, ஓலக்கம்னா இந்த கொழு மண்டபம்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ சிவபெருமான கைலையில் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கொழு மண்டபம் இருக்கும், ஓலக்கம்னு பேர். ஓலக்கம் சூழ்ந்த உழப்பிலி தேவர்கள் பாலத்தை மேனி பணிந்தடி என்றோட மாலுக்கும் ஆதி பெருமருக்கும் ஒப்புனி ஞாலத்து நம்மடி நல்கீடு என்றானே. இதில் வந்து எல்லாமே ஒன்றுங்கிறாங்க. உழப்பிலி தேவர்கள் திருமால், ஆதி பிரம்மர் எல்லோருமே சிவஞானத்தை உணர்ந்தவர்கள். அதனால் நம்ம அவர்களை போய் நம்ம அந்நியமாக பார்க்கக்கூடாது. சிவ பரம்பொருள், அதனால்தான் சிவனோடு தெய்வம், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாருங்கு யாவரும் இல்லைன்னு நம்ம வேண்டி பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய திருக்குறள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இந்த அதிகாரத்தை படிக்கணும். இந்த முதல்ல கடவுள் வாழ்த்து படிக்கணும். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றலாரு. அந்த ஒரே ஒரு வரி இன்கம்பேரபிள், ஒப்பு உவமை இல்லாத இறைவன் இறைவன். அந்த சிவமாகிய அந்த பரம்பொருள் சக்தியும் அதுக்குள்ளேயே இருக்கு இல்லையா? சிவனுடைய அருளும் சிவத்துக்குள்ளேயே இருக்கு. சூரியனுக்குள்ளேயே சூரியனுடைய ஒளியும் இருப்பது போல, தேனுக்குள் அதனுடைய சுவை அதற்குள் இருப்பது போல, சிவபெருமானினுடைய திருவருள் சிவத்துக்குள்ளேயே இருக்கிறது. அதனால் நம்ம யாரையுமே வந்து பிரித்து பார்க்கக்கூடாது. வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமறு கொண்ட சிவனுள் அல்லது கரணமறந்தோரும் தனித்தெய்வம் மற்றில்லை ஊனமர்ந்தோரை உணர்வது தானே. இது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா சிவத்தை தவிர ஒரு பெருந்தெய்வம் எல்லாம் உள்ள ஒரு கடவுள் உலகத்தில் இல்லை. யாராவது பிரித்து பார்க்குறவங்கெல்லாம் வந்து தடுமாறுகிறார்கள் தான். இறைய சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா சிவம் வேறு சக்தி வேறு நினச்சிக்கிறாங்க. இப்போ கோவிலுக்கெல்லாம் போகிறோம், இங்கே நிறையா சிலாமூர்த்தங்கள் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சிவனுக்கு தனி சன்னதி இருக்கும், சக்திக்கு தனியாக சன்னதி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகருக்கு ஒன்று இருக்கும், அப்புறம் முருகனுக்கு ஒன்று தனி இருக்கும், துர்கைக்கு தனியாக ஒன்று, இப்படி நிறையா இருக்கும். இந்த கோவில் நுழையும் பொழுது இந்த வாசலில் வந்து ஒரு துவார பாலகர் இருப்பார். அவனால் இது வரை கையை ஒரே ஒரு விரலை காட்டுவார். ஏன் இந்த ஒரு விரலை காட்டுறாருன்னா இங்கே சிலாமூர்த்தங்கள் நிறையா இருக்கும், ஆனால் நீ வழிபடக்கூடிய இறைவன் ஒருத்தர் தான், பல வடிவங்கள் இருக்கிறார் அப்படின்னு உணர்த்துற. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அந்த துவார பாலகரை பார்த்துக்கிறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. வாசலில் ஒரு அதிகார நந்தி ஒன்று இருக்கும், நாம் அவரையும் பார்க்கறது கிடையாது. வணங்காமுடி மாதிரி போயிட்டு நேராக ஒரு விஷ் பண்ணிட்டு நேராக வந்துடுவோம், ஏதாவது நாலு பெட்டிஷனை போட்டு வந்துடுவோம். அது நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ சொல்லி வைப்போம். அப்படின்னு ஒரு அரை நம்பிக்கையில தான் நம்ம என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் கோயிலுக்கு போகிறோம். அப்படி தானே, உண்மையை சொல்லுங்க, 100% இறைவனை நம்பி கோயிலுக்கு போகிறவங்க யாருங்க? அது 105 பேர், அது நீங்கள். பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு அரை நம்பிக்கையில தான். சோதித்த பேரொழி 3, 3, 5 என நின்ற ஆதிக்கன் ஆவது அறிகிற ஆதர்கள் நீதிக்கண் ஈசு நெடுமாலையன் என்று பேதித்தவரை பிதற்றுகின்றாரே. இவரை இறைவனை பல வடிவங்களில் பல உருவங்களில் பிரித்து பார்ப்பவர்கள் பிதற்றுகின்றார்கள். அதாவது பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. அடுத்தது அந்த இறைவன் ஆற்றுகின்ற 5 தொழில் சொன்னால் பார்த்தீங்களா, இதில் 5 ஒருவரே அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய பாடல் இது. பரம்னா மேல்னு அர்த்தம், சிவ பரம் பொருள், பரம்னா மேலான பொருள். இப்படிமே இந்த பரணை அப்படின்னா மேலான இடம் நடத்தம். வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா பரணை கட்டி வச்சிருப்பாங்க, அந்த பரணையில பார்த்தீங்கன்னா வேண்டாத பொருளாக தூக்கி போடுவோம், நல்ல பொருளை தூக்கி வைக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு பரணையிலையும் அது இன்னைக்கு ஆங்கிலத்தில் லாஃப்ட்டுங்கிறது பேர், பரங்கிற வார்த்தையெல்லாம் மறந்து போச்சுருக்கோம். பரத்திலின மேலா, பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாய் வரத்தில் வரத்தின் உள மாயவனாய் அயனாகி தரத்தினுள் தான் பல தன்மையனாகி தரத்தினுள் நின்ற கழிவு செய்தானே. ஒன்றாய் இருக்கக்கூடிய இறைவன்தான் பலவாகவும் இருக்கிறான். பரத்திலே சொரூப நிலையாகிய அங்குங்கனாதபடி கலந்து நிற்கக்கூடிய இறைவன் பல நிலைகளில் அருவமாகவும் உருவமாகவும் பல வடிவங்களில் வந்து நமக்கு உதவுகிறான். இதைத்தான் நம்ம 5 தொழில் செய்யும் போது ஒருவரே 5வராக இருந்து நமக்கு செய்யணும். ஆக மொத்தம் இறைவன் ஒருவனே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் பஞ்சபூதங்களிலும் கலந்திருக்கிறான். இது முக்கியம். இப்போ இருநிலனாகி தீயனாகின்னு ஒரு அப்பருடைய தாண்டகம் ஒன்று, மாணிக்க வாசருடைய திருவாசகத்தில் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்ற அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயி என்று சொல்லி வாழ்த்து முடியும். இப்படி வைணவத்திலையும் உண்டு, வைணவத்திலையும் வந்து அந்த பஞ்சபூதங்களில் இறைவன் இருக்கிறான்ங்கிற தன்மை அதிலையும் சொல்லுவாங்க. பூநிலாய 5 மாயின்னு வந்து பாட்டுவாங்க. இப்படி இறைவன் பஞ்சபூதங்களிலும் இறைவன் கலந்திருக்கிறான். உயிர் உள்ள பொருள் உயிருக்குள்ளும் இருக்கிறான், ஜடப்பொருள்களுக்குள் இருக்கிறான். ஆனால் ஜடம் சிவன் அல்ல, ஜடத்துக்குள் இறைவன் இருந்து இயக்குகிறான். இத மருவிங்கிறாங்க. தான் ஒரு குரு சதாசிவன் எம்மிரை வானொரு ஒரு மருவியும் மங்குளன் போனொரு கூறுடல் உள் நின்று உயிர்க்கின்ற தானொரு குரு தலைமையனாமே. இந்த உருவம் தாங்கிய நிலையில் எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் எக்காலத்தும் உடலுள் நின்று உயிருக்குள்ள இருக்கக்கூடிய பிராணனாகவும் இருக்கிறான், உடலுக்குள் அப்புவாகவும் இருக்கிறான். அப்புன்னா தண்ணியாக இருக்கிறான், அங்கின்னா நெருப்பாக இருக்கிறான், கால்னா காத்து காற்றாக இருக்கிறான், உடலுக்குள் பஞ்சபூதங்களாக உள்ளே இருந்து உடலையும் இருக்கிறான், இதே பஞ்சபூதங்களாக இருந்து இறைவன் வெளியேயும் இருக்கிறான், உயிருக்குள்ளேயும் இருக்கிறான், உடலையும் இருக்கிறான், உலகத்தையும் இறைவன் இருக்கிறான். இப்படி இறைவன் ஒருவனே, அவன் சிவகுருமா என்று நாம் சொல்லுகிறோம். சிவம் என்ற ஒரு பரம்பொருள், மேல போகும்போது ஒன்னொன்னும் தனித்தனி பிரிவு வரும். இப்படிப்பட்ட இறைவன் பற்றி சொல்லிவிட்டு மீதி நம்ப அடுத்த